மூன்றாம் பிரிவு. வீடு. வீட்டை கட்டுகிறவர்கள். ஆதாமுக்கு ஏவாளே ஒரு துணையாக கொடுத்தவர் ஒரு கல்யாண உற்சவத்தில் தமது முதலாம் அற்புதத்தைச் செய்தார். பந்து மித்திரரெல்லாம் ஒன்று கூடி மகிழ்வுற்றிருந்த அம்மங்கள அறையில் கிறிஸ்து தமது பகிரங்க ஊழியத்தை ஆரம்பித்தார். இவ்விதமாக அவர் கல்யாணத்தை தாமே ஏற்படுத்தின ஒரு நியமமாகக் கொண்டு அதை உறுதிப்படுத்தினார். குடும்பங்களை வளர்ப்பதற்கு புருஷரும் ஸ்திரீகளும் பரிசுத்த விவாகத்தில் ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டுமென்று அவர் கட்டளையிட்டார். மகிமையினால் முடிசூட்டப்பட்ட அதன் அங்கத்தினர் பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராக எண்ணப்பட வேண்டும். தமக்கும் வீட்கப்பட்ட தம்முடையவர்களுக்குமுள்ள ஐக்கியத்திற்கு அதை ஓர் அடையாளமாக்கினதினாலும் அவர் விவாக முறையை மகிமைப்படுத்தினார். அவரே மணவாளனாயிருக்கிறார், சபை மணவாட்டி. தாம் தெரிந்து கொண்ட அதை குறித்து அவரின் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்கிறார். பூமியிலுள்ள பாசங்களிலெல்லாம் குடும்ப பாசமே மிகவும் நெருங்கியதும் மிகவும் உருக்கமுள்ளதும் பரிசுத்தமுள்ளதுமானது. அது மனுக்குலத்திற்கோர் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டுமென்னும் நோக்கமாய் ஏற்படுத்தப்பட்டது. எங்கெங்கே அதன் உத்தரவாதங்கள் சரியாய் கவனிக்கப்பட்டு தேவ பயத்திலே ஞானமாய் கலியாண உடன்படிக்கை செய்யப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அது ஆசீர்வாதமாயிருக்கிறது.
பெற்றோருடையவும் அவர்கள் பிள்ளைகளுடையவும் சரீரம், மனம், ஆத்துமம் இவற்றின் வாழ்வு பத்திரமாய் காக்கப்படத்தக்கதாக பெற்றோரும் பிள்ளைகளும் தங்கள் உடன்மனிதருக்கு ஆசீர்வாதமாகவும் தங்கள் சிருஷ்டிகருக்கு மகிமையாகவும் இருக்கத்தக்க உயிர்த்துணை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். கலியாண உத்தரவாதங்களில் பிரவேசிக்கு முன்னதாக வாலிப புருஷரும் பெண்களும் தங்களை அதன் கடமைகளுக்கும் பாரங்களுக்கும் ஆயத்தப்படுத்தக்கூடிய நாடோடிய ஜீவியத்தில் கொஞ்சம் பழகியிருக்க வேண்டும். அகால விவாகங்கள் தகாது. கலியாணத்தைப் போல் அவ்வளவு விசேஷமானதும் அதன் பலங்கள் இம்மட்டென்று வரையறுக்கக்கூடாததுமான தோற்காரியத்தை அவசரமாயும் தகுந்த ஆயத்தமின்றியும் மனோ தேக சக்திகள் நன்றாய் ஸ்திரப்படுமுன்னும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவில் மாத்திரம் ஓர் கலியாண உடன்படிக்கை பத்திரமாய் செய்யப்படக்கூடும். மானிட அன்பின் நெருங்கிய கட்டுகளெல்லாம் தெய்வீக அன்பிலிருந்து ஏற்பட வேண்டும். கிறிஸ்து ஆளுகை செய்கிற இடத்திலே மாத்திரம் ஆழ்ந்த உண்மையான தன்னயமற்ற அன்பு இருக்கக்கூடும்.
அவ்வித முன்ஜாக்கிரதையுடன் ஓர் வாலிபஸ்திரி சுத்தமான மனுஷத்தன்மையுடையவனும் சுறுசுறுப்புள்ளவனும் பரம வாஞ்சையுள்ளவனும் உத்தமனும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பயப்படுகிறவனுமாகிய ஒருவனை மாத்திரம் தன் உயிர் தோழனாக ஏற்றுக்கொள்வாளாக.
ஓர் வாலிபன் வாழ்வின் பாரங்களில் தனப்பங்கை சுமக்க தகுதியுள்ளவளும் தன்னை மேன்மைப்படுத்தி சீர்படுத்தக்கூடியவளும் தன்னை நேசித்து சந்தோஷிப்பிக்கக்கூடியவளுமாகிய ஒருத்தியை தனக்கு துணையாக வைத்துக் கொள்ளத் தேடுவானாக.
கஷ்டங்களும் குழப்பங்களும் அதைரியங்களும் ஏற்படும்போது புருஷனாகிலும் மனைவியாகிலும் தங்கள் ஐக்கியம் தப்பிதம் அல்லது ஏமாற்றமுள்ள தாயிற்றென்றென்னும் எண்ணத்திற்கு இடங்கூடாதிருப்பார்களாக. புருஷனாகிலும் மனைவியாகிலும் ஒருவர் மேலொருவர் கொடுங்கோளாட்சி புரிய முயலுவது கூடாது. தங்கள் இஷ்டம் போல் நடக்க வேண்டுமென்று சொல்லி ஒருவரையொருவர் கட்டாயப்படுத்தலாகாது. இப்படிச் செய்து நீங்கள் ஒருவர் மேலொருவர் அன்பாயிருக்க முடியாது. பட்சமுள்ளவர்களாயும் பொறுமையுள்ளவர்களாயும் உருக்கமுள்ளவர்களாயும் யோசனையுள்ளவர்களாயும் மரியாதையுள்ளவர்களாயும் இருங்கள். தேவ கிருபையினால் நீங்கள் விவாகத்தில் ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்கின்படி ஒருவரையொருவர் சந்தோஷிப்பித்து ஜெயம் பெற்று வாழக்கூடும்.
வீட்டின் ஊழியம். மனுக்குலம் சீர்படுத்துகிறதும் ஈடேறுகிறதும் வீட்டில் ஆரம்பிக்கிறது. பெற்றோரைப் போலவே சாலவும் பிள்ளைகள் இருப்பார்கள். பெற்றோரின் தேக நிலைமைகளும் அவர்களின் மனோவிருத்திகளும் பசித் தீபனங்களும் அவர்களுடைய சன்மார்க்க நடைகளும் ஓர்பட்சம் ஏற்றமாகவோ அல்லது குறைவாகவோ அவர்களுடையகளிடத்தில் திரும்பவும் உற்பத்தியாக்கப்படுகின்றன. பிள்ளை பிறப்பதற்கு முன்னுங்கூட அது ஜெயம் பெற தீமையோடு திர்த்து போராடத்தக்க ஆயத்தங்கள் பட வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் சுகமாயும் பாக்கியமாயும் வாழ்வதற்கான அஸ்திபாரம் போடலாம். சோதனையோடெதிர்த்து நிற்கத்தக்க உத்தம பாத்திரங்களாயும்
வாழ்கையின் பிரச்சனைகளோடு ஜெயம் பெற போராடுவதற்கேற்ற தைரியமும் பலமுமுடையவர்களாயும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே அனுப்பலாம். தேவனுக்கு மகிமையாயும் உலகத்திற்கு ஆசீர்வாதமாயும் ஜீவிப்பதற்கான நோக்கத்தை அவர்கள் அவர்களிடத்தில் தூண்டிவிடுவதோடு அதற்குரிய சக்தியையும் அவர்கள் பலப்படுத்தலாம். சந்தோஷ சஞ்சலங்களின் வழியாய் அவர்கள் மகிமையான உன்னதங்களுக்கு நேரே செல்லும் பொருட்டு அவர்கள் கால்களுக்கு நேரான பாதைகளை அவர்கள் உண்டாக்கலாம்.
பிள்ளையின் வாழ்வு தாயின் பழக்க வழக்கங்களினால் பாதிக்கப்படும் அவளுடைய பசித் தீபனங்கள். ஆசை விருப்பங்களெல்லாம் சத்திய ஒழுங்கின்படி கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தேவன் தனக்கு ஒரு குழந்தையைக் கொடுத்ததில் அவள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பட்சத்தில் அவள் வெறுக்க வேண்டியதும் விரோதித்துச் செய்ய வேண்டியதுமான சில காரியங்கள் உண்டு. தாயானவள் நீதி நெறிகளை தவறாமல் கைக்கொண்டு நடந்தால், அவள் இச்சையடக்கமும் சுய வெறுப்புமுள்ளவளாயிருந்தால், அவள் இவ்வறுமையான குணலட்சணங்களை தன் பிள்ளைக்கு கொடுக்கலாம். இக்காலத்தில் அவள் ஆகாரத்திலும் மற்றெந்த வகையிலும் தேகபலத்தையோ அல்லது மனோபலத்தையோ குறைக்கக்கூடியதெல்லாவற்றையும் நீக்கிப் போட வேண்டும். தேவ கட்டளையின்படி அவள் தன்னடக்கத்தை அப்பியாசிக்கும்படிக்கான மிகுந்த பக்தி வினய கடமைக்குட்பட்டிருக்கிறாள். பிள்ளைகளின் இளம்பிராய பயிற்சி. பிள்ளைகளின் இளம்பிராய பயிற்சி மிகவும் முக்கியமானது. குணம் கட்டப்படுவதற்கும் வாழ்க்கை கிரமப்படுவதற்கும் பின்னான வருஷங்களில் கிடைக்கும் சகல போதனையும் பயிற்சியும் செய்கிறதை பார்க்கிலும், இளமையிலும் பாலியத்திலும் கற்ற பாடங்களும் ஏற்பட்ட பழக்கங்களும் அதிகம் செய்கின்றன வாயிருக்கின்றன. பெற்றோர் இதை அவசியம் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதையும் பயிற்சிப்பதையும் பற்றியுள்ள நெறிகளை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்களை சரீர மமனோவாத்தும சுகமுள்ளவர்களாய் வளர்ப்பதற்கு அவர்கள் திராணியுள்ளவர்களாயிருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் சுய வெறுப்பையும் தன்னடக்கத்தையும் கையாடுவதற்கு அவர்கள் தொட்டிலிருக்கும்போதே அவர்களுக்கு போதியுங்கள். இயற்கை அமைப்பின் வனப்பில் களி கூறுவதற்கும் பிரயோஜனமான அலுவல்களில் சரீரமனோ சக்திகளையெல்லாம் சமமாய்ப் பிரயோகிப்பதற்கும் அவர்களுக்கு போதியுங்கள். அவர்கள் சுகமான தேசக்கட்டுடையவர்களாயும் நல்நடக்கையுள்ளவர்களாயும் சிறந்த இலட்சணங்களும் இனிய குணங்களுமுடையவர்களாயும் இருக்கும்படி பாருங்கள். தேவன் நாம் நமது தற்கால வாழ்விற்காக மாத்திரமல்ல, நமது நித்திய வாழ்விற்காக ஜீவிக்க வேண்டுமென்று நோக்கமுடையவர்களாயிருக்கிறார் என்னும் சத்தியத்தை அவர்களுடைய உருக்கமுள்ள மனதில் படும்படிச் செய்யுங்கள். சோதனை கிணங்குகிறது பலவீனமும் அக்கிரமமுமாயிருக்கிறது. அதற்கு எதிர்த்து நிற்பதோ சிறந்ததும் மனுஷத்தன்மையுமானது என்று அவர்களுக்கு போதியுங்கள். இப்பாடங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போலிருந்து நீங்கள் பூரிப்படையத்தக்கதான கனியைக் கொடுக்கும். நீங்கள் தேவ பிரசன்னமுடையவர்களாயும் ஊக்கமும் அன்புமுள்ள இருதயமுடையவர்களாயும் ஆகாயத்தினாலும் சூரிய வெளிச்சத்தினாலும் பிரகாசமாக்கப்பட்டதும் தன்னயமற்ற உபசரணை வாழ்த்துதல்களினால் சந்தோஷமடைய பெற்றதுமான ஓர் எளிய வீடு உடையவர்களாயுமிருந்தால் அது உங்கள் குடும்பத்துக்கும் களைப்புட்ட பிரயாணிக்கும் சுவர்க்கம் போலிருக்கும். வேதத்திற்கேற்காத விவாகங்கள். அவிசுவாசிகளுடன் கலப்பதின் கெடுதி அறியப்படவில்லை. மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் நித்திய ஜீவினையும் தேடுவோர் கிறிஸ்துவின் சிலுவை வீரருடன் நிற்க மறுப்பவரோடு சம்பந்தம் கலக்கலாமா? கிறிஸ்துவை உன் ஆண்டவராகத் தெரிந்து அவருக்கு சகல காரியங்களிலும் கீழ்ப்படிக்கிறதாகச் சொல்லுகிற நீ கூட்டுறவு செய்வாயா? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களா? உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு அவர்களுக்கு உண்டாகும். ஆனால் எவ்வளவு விபரீதமான காட்சி! அந்நியோனியமாய் இணைக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஜெப தியானம் செய்யவும் மற்றவர் அஜாக்கிரதையாயும் கவலையீனமாயிருக்கிறார். ஒருவர் நித்திய ஜீவ வழியை தேடிக் கொண்டிருக்கையில் அடுத்தவர் மரணத்திற்குச் செல்லும் விசாலமான ரஸ்தாவிலும் இருக்கிறார். குணப்படாத ஆட்களை மணந்து கொண்டது நிமித்தம் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவையும் பரலோகத்தையும் இழந்துவிட்டார். அவர்கள் இழிவான இந்த மானிடரின் சிநேகபாந்தத்தை அதிகமாய் விரும்புவதற்கு கிறிஸ்துவின் அன்பும் ஐக்கியமும் அவர்களுக்கு அவ்வளவு அற்பமா? அவர்கள் அருமை இரட்சகரை பற்றிய அன்பு கொஞ்சமும் இல்லாத ஒருவர் நிமித்தம் பரலோகத்தின் இன்பங்களை இழக்க மனங்கொள்வதற்கு பரலோகம் அவ்வளவு அற்ப மதிப்புள்ளதா?
இல்லற வாழ்க்கையின் சந்தோஷ பாக்கியங்களெல்லாம் அதில் ஈடுபடுகிறவர்களின் ஐக்கியத்தை பொறுத்திருக்கின்றன.
மாம்ச சிந்தையுடையவர்களின் எவ்விதம் கிறிஸ்துவின் சிந்தையுடையவனோடு இசைந்திருக்கக்கூடும்?
ஒருவன் தன் சொந்த இருதயம் தூண்டுகிறபடி நினைக்கிறவனாயும் செய்கிறவனாயுமிருந்து மாம்சத்திற்கென்று விதைக்கிறவனாயிருக்கிறான்.
மற்றவன் சுயநலத்தைக் கருத மனமற்றவனாய் தன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிரியமுள்ளவனாயிருந்து ஆவிக்கென்று நடக்கிறவனாயிருக்கிறான்.
எவ்விதம் எப்பொழுதும் வித்தியாசமான ஆசையும் எண்ணமும் நோக்கமும் இருக்கிறது.
ஆசாரமும் சாவதானமும்
பிள்ளை வளர்ப்பில் தாயின் பக்குவப்பட்ட திடசித்தம் பிள்ளையின் அறிவீனமான வினய மற்ற சித்தத்தை எதிர்க்கிற கலங்காலுடன் அப்படிப்பட்ட காலங்களில் தாயானவளுக்கு மிகுந்த ஞானம் அவசியம்.
ஞானமற்ற கையாட்சியினாலும் கண்டிப்பான பலாத்காரத்தினாலும் பிள்ளைகளுக்கு பெரிய தீமை விளையக்கூடும்.
கூடிய போதெல்லாம் இந்த ஆபத்து நீக்கப்பட வேண்டும். ஏனெனில் அதனால் தாய் பிள்ளைகள் இருவருக்கும் கடும் போராட்டமாகும்.
ஆனால் ஒரு தடவை அத்தகைய ஆபத்தில் பிரவேசித்துவிட்டால் பிள்ளையானது தன் சித்தத்தை தன்னிலும் மேலான ஞானமுள்ள பெற்றோரின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படி வழிநடத்தப்பட வேண்டும்.
பிள்ளையினிடத்தில் வீரத்தனமான எதிர்ப்பின் ஆவியை எழுப்புதற்கான யாதொன்றையும் செய்யாதபடிக்கு தாயானவள் தன்னை பூரணமாய் அடக்கியாள வேண்டும்.
அவள் பலத்த சத்தமாய் பேசினால் மிகுந்த நன்மையுண்டாகும்.
தேவன் தனக்கு சகாயர் என்றும் அன்பும் தான் சக்தி என்றும் அவள் உணர வேண்டும்.
அவள் ஓர் ஞானமுள்ள கிறிஸ்தவளாயிருந்தால் பிள்ளையை பலாத்காரமாய் அடக்கியாளப் பிரயாசப்பட மாட்டாள்.
சத்துரு ஜெயங்கொள்ளாதபடி அவள் ஊக்கமாய் ஜெபிப்பாள்.
ஜெபிக்கையில் ஆவிக்குரிய ஜீவன் புதுப்பிக்கப்படுகிறதை அவள் உணருவாள்.
தன்னில் கிரியை செய்கிற வல்லமையே தன் பிள்ளையினிடத்தில் கிரியை செய்கிறதை அவள் காண்பாள்.
அவன் அதிக சாந்தமும் கீழ்ப்படிதலுமுள்ளவனாயிருக்கிறான். போர் ஜெயமயிற்று.
அவளுடைய பொறுமையும் அவளுடைய பட்சமும் அவளுடைய ஞனமுள்ள கண்டிப்பு வார்த்தைகளும் தங்கள் வேலையை செய்துவிட்டது.
மழைக்குப் பின் சூரியனின் பிரகாசம் போல் புயலுக்குப் பின் அமைதல்.
இக்காட்சியை கவைக்கிற தேவதூதர்கள் ஆனந்த கீதங்களினால் பூரிக்கிறார்கள்.
விலையுயர்ந்த காணிக்கை. நாம் நமது முற்கோப ஆவியையும் வார்த்தைகளையும் அடக்கி ஆள வேண்டும்.
அதனால் நாம் பெரிய வெற்றிகள் அடைவோம்.
நாம் நமது வார்த்தைகளையும் முற்கோபத்தையும் அடக்காவிட்டால் நாம் சாம் சாத்தானின் அடிமைகளாவோம்.
நாம் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அவன் நம்மை சிறைகளாக்கிக் கொள்ளுகிறான்.
சகல பிதற்றுதலும் வெறுப்பும் பதற்றமும் எரிச்சலுமுள்ள வார்த்தைகளும் சாத்தானுடைய மகத்துவத்துக்கு படைக்கப்படுகிற காணிக்கையாயிருக்கின்றன.
அது விலையேறப்பெற்ற ஓர் காணிக்கை. நாம் தேவனுக்குச் செலுத்தும் எந்த பலியையும் விட அது அதிக விலையேறப்பெற்றது.
ஏனெனில் அது குடும்பங்களின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மாத்திரமல்ல சுகத்தையும் கெடுத்துப் போடுகிறது.
முடிவிலே நித்திய ஜீவ சந்தோஷத்தையும் இழப்பதற்கான முகாந்தரமாகிறது.
நமது சொந்த நன்மைக்காகவே தேவ வார்த்தை நம்மை கட்டுப்படுத்துகிறது. அது நமது விருப்பத்தை செம்மைப்படுத்துகிறது. நமது புத்தியையும் பரிசுத்தமாக்குகிறது. மனதுக்கு சமாதானத்தை அளிக்கிறது. இறுதியில் நித்திய ஜீவனையும் கொண்டு வருகிறது.
பரிசுத்தமான இக்கட்டுப்பாட்டின் கீழ் நாம் கிருபையிலும் மனத்தாழ்மையிலும் விருத்தியடைவதுமன்றி நீதியை பேசுவதற்கு நமக்கு இலகு உண்டாகிறது.
இயற்கையான இச்சையின் சுபாவம் கீழ்ப்படுத்தப்படும்.
நம்மில் வாசமாயிருக்கும் இரட்சகர் ஒவ்வொரு நேரமும் நம்மை பலப்படுத்துவார்.
பணிவிடை செய்யும் தூதர்கள் நமது வாசஸ்தலங்களில் தரித்திருந்து நாம் செய்யும் தெய்வீக ஜீவியத்தைப் பற்றிய முன்னேற்றமான செய்திகளை சந்தோஷத்துடன் பரலோகம் கொண்டு போகிறார்கள்.
கணக்கெடுக்கும் தூதன் சந்தோஷகரமான நல்ல கணக்கெடுப்பான்.
பூமியின் குடும்பங்கள் பரலோக குடும்பத்திற்கடையாளமாயிருக்க வேண்டுமென்பது தேவ நோக்கம்.
தேவ ஏற்பாட்டு கிணங்க ஸ்தாபிக்கப்பட்டு நடத்தப்படும் கிறிஸ்தவ வீடுகள் கிறிஸ்தவ குணம் கட்டப்படுவதற்கும் அவருடைய வேலை முன்னேற்றமடைவதற்கும் மிக்க வல்லமையான வழிகளாக கையாளப்படுகின்றன.
பிள்ளைகளை பாதுகார்.
பிதாக்களே, தாய்மாரே, உங்களை பொறுத்திருக்கும் உத்தரவாதத்தின் முக்கியத்தை நீங்கள் உணர்கிறீர்களா?
கவலையீனமும் ஒழுக்கக்கேடுமான வழக்க பழக்கங்களினின்று உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை நீங்கள் உணர்கிறீர்களா?
அவர்களுடைய குணங்களை சரியானபடி பலப்படுத்தக்கூடிய சகவாசங்களை மாத்திரம் செய்யும்படிக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இடங்கொடுங்கள். அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்றும் என்ன செய்வார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும் நீங்கள் அவர்களை சாயங்காலத்தில் வெளியே போக விடுங்கள். சன்மார்க்க சுத்தத்தைப் பற்றிய சத்தியங்களை அவர்களுக்கு போதியுங்கள். நீங்கள் அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக போதிப்பதை அசட்டை செய்திருந்தால் உங்கள் கடமையை உடனே ஆரம்பியுங்கள். காலாகாலத்திற்கான உங்கள் உத்துத்திரவாதங்களையும் வேலையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒழுங்கும் சுத்தமும். ஒழுங்கு பரலோகத்தின் பிரதம சட்டம். பரலோகப் பிரகாரங்களில் வியாபித்திருக்கும் ஒழுங்கும் ஒற்றுமையும் தமது ஜனங்களுடைய வீடுகளில் காணப்பட வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். சத்தியமானது தன் திருப்பாதங்களை அசுத்தமான அல்லது அழுக்கான பாதையில் ஒருபோதும் வைக்கிறதில்லை. சத்தியம் ஸ்திரீ புருஷரை தடியராகவும் அல்லது முரடராகவும் ஒழுங்கீனராகவும் செய்கிறதில்லை. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களையெல்லாம் அது மேலான நிலைமைக்கு உயர்த்துகிறது. கிறிஸ்துவின் சக்தியின் கீழ் இடைவிடாத ஓர் சுத்திகரிப்பின் வேலை நடைபெறுகிறது. பாளையத்தின் வழியாய் கடந்து செல்லும் கர்த்தரின் தூதன் அவர்களுடைய கூடாரங்களிலும் அவைகளைச் சுற்றிலும் எல்லாம் சுத்தமாயும் ஒழுங்காயும் இருக்க வேண்டுமென்று இஸ்ரவேல் சேனைகளுக்கு விசேஷ கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தரி காரியங்களில் கவலையுள்ளவராயிருந்தாரா? இருந்தார். ஏனெனில் அவர் அவர்களுடைய அசுத்தத்தை கண்டபோது அவர்களுடைய சேனைகளோடு போருக்கு முன் செல்லக்கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தப்பழக்க வழக்கங்களை கையாட வேண்டுமென்று அவ்வளவு கவனமாயிருந்தவர் இக்காலத்தில் அவருடைய ஜனங்களின் வீடுகளில் எவ்வித அசுத்தமும் இருக்க இடங்கொடார். எவ்வகை அசுத்தத்தையும் தேவன் விரும்புகிறதில்லை. சகலமும் ஒழுங்காயும் நேர்த்தியாயும் சுத்தமாயும் இல்லாதிருந்தால் நாம் எவ்விதம் அவரை நமது வீடுகளில் வரவழைக்கக் கூடும்? அகசுத்தத்திற்கோர் புற அடையாளம். விசுவாசிகள் ஏழைகளாயிருந்தாலும் கூட அவர்கள் தங்களையும் தங்கள் வீடுகளையும் சுத்தமாயும் ஒழுங்காயும் வைத்துக் கொள்ளும்படி அவர்கள் போதிக்கப்பட வேண்டும். சுத்தத்தின் முக்கியத்தையும் அதன் அர்த்தத்தையும் பற்றி கொஞ்சமும் உணர்வற்றிருப்போருக்கு இவ்விஷயத்தில் உதவி செய்ய வேண்டும். உன்னதமும் பரிசுத்தமுமான தேவனுக்கு அடையாளமாயிருக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாயும் ஒழுங்காயும் வைத்துக் கொள்வதுமன்றி அவர்கள் தங்கள் ஆடைகளையும் வீட்டிலுள்ளவைகள் எல்லாவற்றையும் சுத்தமாய் வைத்துக் கொள்ளவும் வேண்டுமென்று போதிக்கப்பட வேண்டும். சத்தியம் ஆத்துமாவை சுத்திகரித்து விருப்பங்களை நன்றாக்கி ஜீவியத்தை மாற்றியிருக்கின்றதென்று பணிவிடை செய்யும் தூதர்கள் தெரிந்து கொள்வார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்பதற்கு இஸ்ரவேல் புத்திரர் மலைக்கு வரும்போது அவர்கள் சுத்தமான சாரீரத்தோடும் வஸ்திரத்தோடும் வரவேண்டுமென்று தேவன் கட்டளையிட்டார். இக்காலத்தில் அவருடைய ஜனங்கள் திட்டமான ஒழுங்குடனும் சுத்தமான பழக்க வழக்கங்களினாலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வீட்டு பழக்கம். தேவனுடைய கனத்திற்கென்றும் மகிமைக்கென்றுமே பிள்ளைகளுக்கு திறமைகள் அளிக்கப்பட்டதென்பதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதன் நோக்கமாகவே அவர்கள் கீழ்ப்படிதலின் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியங்களினால் மாத்திரம் அவர்கள் தேவன் செய்யும்படி கேட்கிற ஊழியத்தை செய்யக்கூடும். பிள்ளை விசாரித்தறிகிறதற்கு தக்க வயதாக முன்னமே அவன் கீழ்ப்படியும்படி போதிக்கப்படலாம். சாந்தமுள்ள தீர்க்கமான பிரயாசத்தினால் அப்பழக்கம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இவ்விதம் பெரும்பாலும் அதிகாரத்திற்கும் சித்தத்திற்கும் பின்னால் ஏற்படும் போராட்டங்களெல்லாம் தடுக்கப்படலாம். சித்தத்திற்கும் அதிகாரத்திற்கும் நடக்கும் இப்போராட்டங்களோ பெற்றோரையும் உபாத்திமாரையும் பற்றி வாலிபர் மனதில் வெறுப்பையும் கசப்பையும் உண்டாக்குகிறதற்கும் அடிக்கடி மனுஷனுடையவும் தேவனுடையவும் சகல அதிகாரங்களையும் எதிர்க்கிறதற்கும் ஏதுகரமாயிருக்கின்றன. மெய்யான வணக்கம் கீழ்ப்படிதலினால் வெளிப்படுத்தப்படுகின்றதென்பதை பிள்ளைகள் அறிவார்களாக. தேவன் கட்டளையிட்டிருப்பதெல்லாம் விசேஷமானவைகளே. அவர் பேசிச் சொல்லியிருக்கும் காரியங்களுக்கு கீழ்ப்படிவதினாலேயன்றி அவர் விரும்பும் பக்தி வினய வணக்கத்தை காண்பிக்க வேறொரு வழியுமில்லை. இளமையிலே ஆரம்பி வெகு சில பெற்றோர்தான் தங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை இளமையிலேயே கற்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். பிள்ளைக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க அது மிகவும் இளமையாயிருக்கிறதென்று நினைத்து
பெற்றோர் வழக்கமாக 2 அல்லது 3 வருஷமாக அதற்கு கீழ்ப்படிதலின் பாடத்தை அப்பியாசப்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் இக்காலமெல்லாம் அக்குழந்தையினிடத்தில் சுயநலம் பலமாய் வளர்கிறது. அதை அடக்கி ஆளும் வேலை பெற்றோருக்கு நாளுக்கு நாள் அதிக கஷ்டமாகிறது. பிள்ளைகள் அதிக இளம்பிராயத்திலேயே தெளிவாயும் சுருக்கமாயும் தங்களுக்குச் சொல்லப்பட்டவைகளை கிரகித்துக் கொள்ளக்கூடும். அன்றியும் அவர்களை அன்பாயும் ஞானமாயும் கையாடி அவர்களுக்கு கீழ்ப்படிதலை கற்பிக்கலாம். பெற்றோருக்கு அவமரியாதை காண்பிக்க அவர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. சுய சித்தத்தை ஒருபோதும் ஒருபோதும் கண்டிக்காமல் விடக்கூடாது. பிள்ளையின் பிற்கால வாழ்விற்கு பச்சமான அன்பும் உறுதியான சிச்சையும் அவசியம். பிள்ளைகள் வர இடம் கொடு.
ஒவ்வொரு தாய்மாருடைய இருதய பாரத்தை இயேசு அறிவார். வறுமையடைந்து சங்கடப்பட்ட ஒரு தாயையுடையவராயிருந்தவர் ஒவ்வொரு தாயும் படும் பிரயாசங்களைப் பற்றி அனுதாபப்படுகின்றார். ஓர் கானானிய ஸ்திரீயின் இருதய கவலையை தீர்ப்பதற்கென்று நீண்ட பிரயாணம் செய்தவர். இக்காலத்திலுள்ள தாய்மாருக்கும் அவ்வளவு சிதார். நாயின் ஊர் விதவைக்கு அவருடைய ஒரே மகனை திரும்ப கொடுத்தவரும், சிலுவையில் வேதனையடைந்திருக்கையில் தனது சொந்த தாயை நினைத்தவருமாகியவர் இக்காலத்தில் தாய்மார்படும் மறுத்தத்தால் தொடப்படுகிறார். சகல துக்கங்களிலும் சகல அவசியங்களிலும் அவர் ஆறுதலும் சகாயமும் அளிப்பார். தாய்மார் தங்கள் கவலைகளுடன் இயேசுவண்டை வருவார்களாக. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நடத்துவதற்கு வேண்டிய போதுமான கிருபையை கண்டடைவார்கள். இரட்சகரின் பாதத்தண்டை தங்கள் சுமைகளை கொண்டு வந்து வைக்கும் தாய்மார் ஒவ்வொருவருக்கும் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னவர் இன்னும் தாய்மார் தங்கள் சிறுவர்களை தம்மிடம் ஆசீர்வதிக்க கொண்டு வரும்படி அழைக்கிறார். ஜெபிக்கும் தாயின் விசுவாசத்தின் மூலமாய் அவர் புயங்களில் ஏந்தும் சிசுவும் கூட சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவது போலிருக்கலாம். யோவான் ஸ்நானகன் தன பிறப்பிலிருந்தே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். நாமும் தேவனோடு ஐக்கியமாய் ஜீவித்தால் நமது சிசுக்களையும் அவர்கள் பிறப்பிலிருந்தே தேவ ஆவியானவர் செம்மைப்படுத்துவாரென நாம் எதிர்பார்க்கலாம். தாய் தந்தையர் தங்கள் பிள்ளைகளை கர்த்தூரின் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவர்களென்றும் பரத்திற்கென்று வளர்க்கும்படி அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களென்றும் எண்ண வேண்டும். பரம சத்தியங்களின் அழகை நாம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்தி கிறிஸ்துவினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை நமது பிள்ளைகள் கிரகித்துக் கொள்ளக்கூடியவாறு நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இவ்விதம் கிறிஸ்தவ வீடானது ஓர் பள்ளிக்கூடமாகிறது. அங்கே கிறிஸ்து தாமே பிரதான உபாத்தியாராகவும் பெற்றோர் அவருக்கு உட்பட்ட உபாத்திமாராகவும் ஊழியம் செய்கிறார்கள். கிறிஸ்துவின் பின்னடியார்களாக உங்களை அவர்கள் நம்பிக்கொள்ளக் கூடுமாயின் அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கும் அப்பெரிய அன்பை அவர்களுக்கு இலகுவாய்ப் போதிக்கலாம். இரட்சிப்பின் சாத்தியங்களை தெளிவாக்கவும் கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக அவர்களுக்கு காண்பிக்கவும் நீங்கள் பிரயாசப்படும் போது தேவதூதர் உங்களுக்கு அருகில் இருப்பார்கள். மெய்யாய் உலகத்தின் நம்பிக்கையாயிருக்கிற பெத்லகேமின் குழந்தையைப் பற்றிய அருமையான சரித்திரத்தில் தங்கள் சிறுவருக்கு ஆசையை எழுப்ப கர்த்தர் தாய் தந்தையருக்கு கிருபையளிப்பர். சிறு பிள்ளைகள் தம்மிடம் வருவதை தடை பண்ணக்கூடாதென்று இயேசு சீஷர்களுக்குச் சொன்னபோது அவர் சகல யுகங்களிலுமுள்ள தமது பின்னடியார்களாகிய சபையின் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஊழியர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் சகல கிறிஸ்தவர்களுக்கும் அதைச் சொன்னார். இயேசு பிள்ளைகளை இழுக்கிறார். அவர்கள் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அதாவது நீங்கள் தடை பண்ணாவிட்டால் அவர்கள் வருவார்கள் என்று அவர் சொல்வது போலாகும். குடும்ப ஜெபம். ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டிலும் ஜெபம் துதிகளாகிய காலை மாலை பலியினால் தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஜெப வேலையை பிள்ளைகள் மதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் போதிக்கப்பட வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஊக்கமான ஜெபத்தினாலும் உறுதியான விசுவாசத்தினாலும் கிறிஸ்தவ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளைச் சுற்றிலும் ஓர் வேலி போட வேண்டியது அவர்களுடைய கடமையாயிருக்கிறது. சபையிலும் வீட்டிலும் பிள்ளைகள் ஜெபிக்கவும் தேவனை நம்பவும் படிக்க வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தைச் சொல்லும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள். மனத்தாழ்மையோடும் உருக்கமுள்ள இருதயத்தோடும்
உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் முன்னிருக்கும் சோதனைகள் ஆபத்துகளைப் பற்றிய உணர்வோடும் வாருங்கள். அவர்களை கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமென்று மன்றாடி விசுவாசத்தினால் அவர்களை பலிபீடத்தோடு காட்டுங்கள். பிள்ளைகள் சுருக்கமாக ஜெபிக்க கற்பியுங்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவது அவருக்கு பிரியமென்று அவர்களுக்குச் சொல்லுங்கள்.
பரலோகத்தின் ஆண்டவர் அப்படிப்பட்ட வீடுகளை ஆசீர்வதிக்காமற் போவாரா? நிச்சயமாகவே இல்லை. அவ்விதம் தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகளை பணிவிடை செய்யும் தூதர்கள் பாதுகாப்பார்கள். விசுவாசத்தினால் செலுத்தப்படும் துதியையும் ஜபத்தையும் அவர்கள் கேட்டு தமது ஜனங்களுக்காக பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிறவரும் அவர்கள் நிமித்தம் தமது புண்ணியங்களை செலுத்துகிற வருமாகிய அவரிடத்தில் அவ்விண்ணப்பங்களை கொண்டு போகிறார்கள்.
வேதோபதேசமும் படிப்பும். இயேசு சிறு பிள்ளையாயும் வாலிபமாயும் புருஷனாயும் இருந்தபோது வேத வாக்கியங்களை படித்தார். அவர் ஒரு சிறு பாலகனாக தமது தாயின் மடியில் இருக்கையில் அவர் அதிகாலையிலும் மாலை மயங்கும் வேளையிலும் மலைப்பக்கத்தில் அல்லது காட்டிலுள்ள மரங்களுக்குள் அடிக்கடி தனிமையாய் காணப்பட்டார். அமைதியான அவ்வேளையை ஜபத்திலும் தேவ வசனத்தை வாசிப்பதிலும் செலவிட்டார். அவர் வேத வாக்கியங்களை கருத்தாய் படித்திருந்தார் என்பதற்கு அவருடைய ஊழியத்திலே அவர் அவைகளை தாராளமாய் உபயோகித்ததே சாட்சி. நாம் அறிவடைவது போல அவர் அறிவடைந்ததில்லை. அவருடைய அதிசயமான மனோவல்லமையும் ஆத்மீக வல்லமையுமாகிய இரண்டும் கல்விக்கு வேதகாமம் மிகப் பிரயோஜனமான ஓர் வழி என்று காட்டுகின்றது.
வேதகாமத்தை படிப்பதற்கு ஓர் ஆசையை எழுப்பி அதை அதிகப்படுத்தக்கூடியது அதை அதிகமாய் ஜபவேளையின் உபயோகத்தாலே. எப்பொழுதும் காலை மாலை ஜபவேளைகளே மிக்க இன்பமானதும் அதிக பிரயோஜனமுள்ள வேளைகளாயிருக்க வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளும் இயேசுவை சந்திக்கவும் பரிசுத்த தூதர்களை வீட்டில் வர வளைக்கவும் கூடும் சமயங்களில் பல தொந்தரவுகளும் தகாத யோசனைகளும் குறுக்கிடுமென்று அறிந்து கொள்வார்களாக. ஆராதனை சுருக்கமாயும் உயிருள்ளதாயும் சமயத்துக்கேற்றதாயும் வெவ்வேறு விதமாயிருப்பதாக. வேதவாசிப்பில் சகலரும் பங்கு பெறுவதுடன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தைப் படித்து அடிக்கடி அதை மனப்பாடமாகச் சொல்லுவார்களாக. பிள்ளைகள் சில வேளைகளில் வாசிப்பு பாகம் தெரிந்தெடுக்கும்படி இடம் கொடுக்கப்பட்டால் அது அவர்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடும். நீங்கள் அதை பற்றி அவர்களிடம் கேள்வி கேளுங்கள். அவர்களும் கேள்விகள் கேட்கட்டும். அதன் பொருளை திருஷ்டாந்தப்படுத்தத்தக்கதான எதையும் சொல்லுங்கள். இவ்விதம் ஆராதனை மிகவும் நீண்டு போகாதிருந்தால் சிறுவர் ஜபத்தில் பங்கு பெறட்டும். ஒரே கவிபாட்டாயிருந்தால் அதிலும் அவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும். ஓர் ஆராதனை அவ்விதம் நடத்த வேண்டுமானால் அதற்கென்று யோசித்து ஆயத்தப்பட வேண்டும். அனுதினமும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக போதுமான நேரம் செலவிட வேண்டும். இதற்கு முயற்சியும் முன்னுன் யோசனையும் கொஞ்சம் தியாகமும் செய்ய வேண்டுமென்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் அம்முயற்சிக்குத்தக்க பலன் கிடைக்கும்.
அவருடைய பிரமாணங்களை போதிப்பதற்கான ஓர் ஆயத்தமாக பெற்றோரின் இருதயங்களில் அவைகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டுமென தேவன் கட்டளையிடுகிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பாயாக என்றவர் சொல்லுகிறார். வேதத்தில் நமது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு நாம் நாமே அதில் உற்சாகப்பட்டிருக்க வேண்டும். அதை படிப்பதற்கு ஓர் ஆசையை அவர்களில் எழுப்ப வேண்டுமானால் நம்மில் அந்த ஆசை உண்டாயிருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு கொடுக்கும் போதனை நமது சொந்த முன்மாதிரி ஆவியின் அளவுக்குத் தக்கதாக மாத்திரம் கிரியை செய்யும். பயன்படுமாறு வேதத்தை படித்தல். எந்த ஆவியினால் வார்த்தை அருளப்பட்டதோ அந்த ஆவியின் சகாயத்தினால் மாத்திரம் மெய்யான வேத அறிவை அடையக்கூடும். இவ்வறிவை அடைவதற்கு நாம் அதின்படி ஜீவிக்க வேண்டும். தேவ வசனசனம் கற்பிக்கிறபடியெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது அளிக்கும் வாக்குத்தத்தங்களையெல்லாம் நாம் நமது சொந்தமாகக் கொள்ளலாம். அது நம்மை ஜீவிக்கும்படி சொல்லும் ஜீவியமும் அதன் பலத்தைக் கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டிய ஜீவியமாயிருக்கிறது. வேதம் இவ்விதம் மதிக்கப்பட்டால் மாத்திரம் பயன்படுத்தத்தக்கதாய் படிக்கக்கூடும். ஓய்வு நாள் ஆசரிப்பு.
ஓய்வு நாள் ஆசாரிப்பின் மூலமாய் நமது பிதா தம்மை பற்றிய ஓர் அறிவை மனமக்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்.
ஓய்வு நாள் நமது மனதை மெய்யான ஜீவனுள்ள தேவனாகிய தம்மிடமாக திருப்ப வேண்டுமென்றும், அவரை அறிவதின் மூலமாய் நாம் ஜீவனையும் சமாதானத்தையும் பெறலாமென்றும் அவர் விரும்புகிறார். கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டு தமது நியாயப்பிரமாணத்தை அவர்களிடம் ஒப்படைத்த போது ஓய்வு ஆசரிப்பின் மூலமாய் அவர்கள் விக்கிரகாராதனைக்காரரினின்று வித்தியாசப்பட்டிருக்க வேண்டுமென்று அவர் அவர்களுக்கு போதித்தார். ஓய்வு நாளுக்காக ஆயத்தப்படுதல். வாரம் முழுவதும் ஓய்வு நாளை நாம் மனதில் வைத்திருந்து கற்பனையின்படி அதை கை கொள்ள ஆயத்தப்படுகிறவர்களாயிருக்க வேண்டும். சட்டமான ஒரு விஷயமாக மாத்திரம் நாம் ஓய்வை ஆசரிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஜீவியத்தின் சகல காரியங்களிலும் ஆவிக்குரிய அதன் நோக்கத்தை நாம் அறிய வேண்டும். ஓய்வு நாளை தங்களுக்கும் தேவனுக்குமுள்ள ஓர் அடையாளமாக மதிக்கிறவர்கள் எல்லோரும் அவருடைய ஆட்சியின் சத்தியங்களுக்கு பிரதிநிதிகளாயிருந்து அவரே தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்று காட்டுவார்கள். அவருடைய ராஜ்யத்தின் பிரமாணங்களை அவர்கள் அனுதினமும் கை கொண்டு நடப்பார்கள். ஓய்வு நாளின் பரிசுத்தம் தங்கள் மேல் நிலைத்திருக்க வேண்டுமென்பதே அவர்களுடைய அன்றாட ஜபமாயிருக்கும். நாடோறும் அவர்கள் கிறிஸ்துவுடன் ஐக்கியமாயிருந்து அவருடைய குணத்தின் பூரணத்தை காண்பார்கள். தினந்தோறும் அவர்களுடைய வெளிச்சம் நற்கிரியைகளினால் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்.
இவ்விதம் ஓய்வு நாள் நினைவு கூறப்படும் பட்சத்தில் லெழகீகம் வைதீகத்தை தொடுவதற்கிடங்கிடையாது. ஆறு வேளை நாட்களிலும் செய்யப்பட வேண்டிய எந்தக் கடமையாயினும் ஓய்வு நாளுக்கென்று விட்டு வைக்கப்படக்கூடாது. ஆண்டவர் ஓய்ந்திருந்து பூரித்த அந்த நாளில் நாம் அவருடைய ஆராதனையில் ஈடுபடக்கூடாவண்ணம் அதிக அலுப்பாயிருப்பதற்கு வாரத்தில் நமது சக்திகள் லெழகீக வேலைகளால் அவ்வளவு தூரம் தளர்ச்சியடையவிடக்கூடாது.
ஆயத்த நாள். வாரம் முழுவதிலும் ஓய்வு நாளுக்கு ஆயத்தம் செய்யப்பட வேண்டுமென்றாலும் வெள்ளிக்கிழமை விசேஷ ஆயத்த நாள் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 16:23, எண்ணாகமம் 11:8 வாசிக்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆகாரத்தை தயாரிப்பதில் ஏதோ சொற்ப வேலை செய்யப்பட வேண்டியது இருந்தது. இவ்வேலை சுக்கிரவாரமாகிய ஆயத்த நாளில் செய்யப்பட வேண்டுமென்று கர்த்தர் அவர்களுக்குச் சொன்னார். இது அவர்களுக்கு ஓர் சோதனையாயிருந்தது. அவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பார்களோ அல்லவோ என்று தேவன் பார்க்க விரும்பினார்.
ஓய்வு நாளின் ஆரம்ப முடிவு நேரங்களை நாம் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பரிசுத்த நேரம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். கூடுமான போதெல்லாம் எஜமான்கள் வேலையாட்களுக்கு வெள்ளிக்கிழமை பிற்பகலிலிருந்து ஓய்வு துவக்கம் மட்டுமுள்ள நேரங்களை கொடுத்துவிட வேண்டும். அமரிக்கையான மனதுடன் கர்த்தருடைய நாளை வரவேற்க வேண்டுமாகையால் அவர்கள் ஆயத்தம் செய்வதற்கு போதுமான நேரம் கொடுங்கள். அப்படிச் செய்வதினால் எழகீக காரியங்களிலும் கூட உங்களுக்கு ஒருவித கஷ்டமும் ஏற்படாது. ஆயத்த நாளில் கவனிக்க வேண்டிய இன்னொரு வேலையுண்டு. இந்நாளில் குடும்பத்தில் அல்லது சபையிலுள்ள சகோதரருக்குள்ள வேற்றுமைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும். சகலவிதமான கசப்பும் கோபமும் துர்க்குணமும் ஆத்துமாவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். தாழ்மையுள்ள ஆவியுடன் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16.
ஓய்வு ஆரம்பிக்கும் முன் சாரீரம் மாத்திரமல்ல மனமும் லெழகீக ஜோலியினின்று நீக்கப்பட வேண்டும். பாவி உட்பிரவேசிக்க இடங்கூடாத அந்த சுத்தமான ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவதில் வாரம் முழுவதும் மக்களடைந்த தென்னவென்பதை அவர்கள் உட்கார்ந்து யோசிக்கும்படிக்கு தேவன் தமது ஓய்வு நாளை ஆறு வேளை நாட்களில் கடைசியில் வைத்திருக்கிறார். முடிந்திருக்கிற வாரம் ஆவிக்குரிய லாபத்தையா அல்லது நஷ்டத்தையா எதை கொண்டு வந்திருக்கிறதென்பதை பார்க்க நாம் ஓய்வு தோறும் நமது ஆத்துமாக்களோடு கணக்கு பார்க்க வேண்டும். ஓய்வு நாள் கூட்டங்கள். நீங்கள் ஓய்வு நாள் தோறும் கூடுகையில் உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரை துதித்து பாடுங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார் நம்மை கழுவினவரை இருதயம் போற்றட்டும். கிறிஸ்துவின் அன்பே பேசுகிறவருடைய பேச்சின் பாரமாயிருக்கட்டும். துதியின் கீதங்களிலெல்லாம் அது எலியா பாஷை நடையில் சொல்லப்படுவதாக. தேவ ஆவியானவர் உங்கள் ஜபங்களை ஏவட்டும்.
ஜீவ வார்த்தை பேசப்படுகையில் பரத்திலிருந்து உங்களுக்கு செய்தி கிடைப்பது போல் உங்கள் இருதயத்தில் உணர்ந்து சாட்சி பகர வேண்டும்.
பூரண அன்பின் தன்மைகளை விருத்தி செய்வதற்காக நாம் அவருடைய வீட்டில் கூட வேண்டுமென்று தேவன் போதிக்கிறார். இது பூமியில் வாசம் செய்கிறவர்களை கிறிஸ்து தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணப் போயிருக்கும் அந்த வாசஸ்தலங்களில் வாசம் பண்ண தகுதியுள்ளவர்களாக்கும். அங்கே அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓய்வு நாள் தோறும் மாதந்தோறும் கூடி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரையும் ஆட்டுக்குட்டியானவரையும் பாடிக் கொண்டாடுவார்கள். 6:349-368.
பரலோகத்தின் தேவன் கர்த்தர் ஆபிரகாமுக்குச் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கின்றேன் என்று ஆபிரகாமுக்குச் சொன்னது போல ஒவ்வொரு உண்மையுள்ள பெற்றோருக்கும் சொல்லுகிறார். 114